வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள சுவாமி நாராயண் சன்னிதானத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் பார்வையிடவுள்ளனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. உள்நாட்டு போர் தீவிரம் அடைந்துள்ள சிரியாவிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள சுவாமி நாராயண் சன்னிதானத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, குஜராத் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். சுவாமி நாராயண் சன்னிதானத்தின் சார்பில் உலகம் முழுவதும் பல்வேறு தன்னார்வ பணிகளில் ஈடுபட்டுள்ள 100,000-க்கும் மேற்பட்ட தொண்டர்களின் சேவையை பாராட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் 30 நாடுகளிலிருந்து 100,000-க்கும் அதிகமான தொண்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு 944.80 கோடி ரூபாயை நேற்று விடுவித்தது. இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, சவாலான சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆதரவு கரம் நீட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் பார்வையிட உள்ளனர். முன்னதாக நேற்று சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை மத்திய குழுவினர் சந்தித்து பேசினர். அவர்களிடம் முதலமைச்சர் நிவாரணம் தொடர்பான விரிவான மனு ஒன்றை அளித்தார். நாடு முழுவதும் காசநோய் பாதிப்பு மற்றும் அந்நோயால் ஏற்படும் இறப்புகளை குறைப்பது தொடர்பான 100 நாள் தீவிர பிரச்சார இயக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஹரியானாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். பஞ்ச்குலாவில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி ஆர்த்தி சிங் ராவ் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 347 மாவட்டங்களில் இந்த பிரச்சார இயக்கம் தீவிரமாக நடைபெறவுள்ளது. 2018 ஆண்டு தில்லியில் நடைபெற்ற காசநோய் தொடர்பான உச்சிமாநாட்டில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, காசநோயை இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்க அறைகூவல் விடுத்தார். அதன் பின்னர் இந்நோயை விரைவாக கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டன. 100 நாள் பிரச்சார இயக்கத்தில் காசநோய் பாதிப்பு குறித்த விவரங்கள், நோயறிதல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரிவான சிகிச்சை வசதி, இறப்பு விகிதங்களை குறைத்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. காசநோய் எளிதில் தாக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு உரிய சிகிச்சைக்கான வசதியை ஏற்படுத்துவதோடு விரிவான ஊட்டச்சத்து ஆதரவை வழங்குவதும் இந்த இயக்கத்தின் முக்கிய அம்சமாகும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் மும்பையில் இன்று தொடங்குகிறது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. அன்றைய தினமே முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருகிறது. சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 16 தேதி முதல் 21 தேதி வரை நாக்பூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று பீகார் செல்கிறார். கிழக்கு சாம்ப்ரான் மாவட்டத்தில் உள்ள மகாத்மா காந்தி மத்திய பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பதக்கங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் 433 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சஞ்சய் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3 முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 400,000-க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
உள்நாட்டு போர் தீவிரம் அடைந்துள்ள சிரியாவிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போது சிரியாவில் உள்ள இந்தியர்களும் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தியர்களுக்காக மத்திய அரசு 9639938593 என்ற அவசர உதவி எண்ணை அறிவித்துள்ளது. சிரியாவிலிருந்து வெளியேற விரும்பும் இந்தியர்கள் விமான போக்குவரத்து சேவை தற்போது உள்ளதால் கூடிய விரைவில் வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கேயே தங்கியிருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கத்தார் தலைநகர் தோஹாவில் இன்று நடைபெறவுள்ள தோஹா மன்ற கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். புதுமையின் கட்டாயம் என்ற மையப்பொருளில் நடைபெறும் இந்த மன்றத்தின் 22வது கூட்டத்தில் பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட அந்நாட்டின் முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். 4 நாள் அரசுமுறை பயணத்தின்போது அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா பஹ்ரைன் உயர் ஆணையத்தின் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லதீப் பின் ரஷித் அல் ஜயானியையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். சமூகத்தில் நிலவும் மனநல பிரச்சினைகள் தொடர்பாக தேசிய அளவிலான மனநல ஆய்வு புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. நேற்று இதனை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவில் தொடங்கி வைத்தார். தேசிய அளவிலான இந்த திட்டம் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் பெங்களூருவில் உள்ள தேசிய மனநல ஆராய்ச்சி மையத்தின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் நடைபெறவுள்ள மிகப்பெரிய மனநல ஆய்வுகளில் இதுவும் ஒன்றாகும். மனசோர்வு, தற்கொலை மற்றும் போதைப்பொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்த தரவுகள் இந்த ஆய்வின் போது திரட்டப்படவுள்ளது. தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வன விலங்குகளால் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு நடப்பாண்டு 81 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கோட்ட வன அலுவலர் திரு வெங்கடேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். நேற்று கூடலூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்தீர்ப்பு நாள் கூட்டத்தில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
வனத்துறை சார்பில் கூடலூர் கோட்ட மாவட்ட வன அலுவலகத்தில் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் மற்றும் வனச்சரக அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மனித வனவிலங்கு மோதலை தடுக்கும் வகையில் வனத்துறை மூலம் இரவு பகலாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதன் மூலம் கடந்த காலங்களை காட்டிலும் மனித உயிரிழப்புகள் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும், விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நடப்பு நிதியாண்டில் இதுவரை வனவிலங்குகளால் ஏற்பட்டுள்ள பல்வேறு வகையான சேதங்களுக்கு ரூபாய் 81.15 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் தெரிவித்தார். உதகையிலிருந்து சரவணன்.
ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று மாலை 5 மணிக்கு சென்னையில் நடைபெறவுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் ஸ்போர்ட்ஸ் அணியை வென்றது. ஆசிய இளையோர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு சிலியில் நடைபெறவுள்ள இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான தகுதி ஆட்டமாக இப்போட்டி இருக்கும். இந்த போட்டியின் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளை எதிர்த்து விளையாடவுள்ளது. பி பிரிவில் தென்கொரியா, ஜப்பான், தைவான், ஹாங்காங், இலங்கை ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியாவுக்கு எதிரான அடிலைட் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்களுடன் இன்று தொடர்ந்து விளையாட உள்ளது. இப்போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை விட 94 ரன்கள் பின்தங்கியுள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழக அணி 40-27 என்ற புள்ளிக்கணக்கில் குஜராத் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா 42-36 என்ற புள்ளிக்கணக்கில் பட்னா அணியை வென்றது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இலங்கை கிரிக்கெட் வாரிய தலைவர் திரு ஷமி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள சுவாமி நாராயண் சன்னிதானத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் பார்வையிட உள்ளனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. உள்நாட்டு போர் தீவிரம் அடைந்துள்ள சிரியாவிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.